விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, கடந்த ஒரு வாரமாக தமிழக இளையோர் மேற்கொண்ட ஓர் அறப்போராட்டம் உலகினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதை மறுக்க இயலாது. குறிப்பாக இளையோரிடம் காணப்பட்ட கட்டுப்பாடு, ஒற்றுமை, கொள்கையை மட்டும் முன்னிறுத்தி போராடிய துணிவு ஆகியவை அனைவரையும் வியக்க வைத்தன. இளையோருடன் இல்லத்தரசிகள், வயது முதிர்ந்தோர், குழந்தைகள் என்று அனைவரும் இணைந்தது நமக்கு மகிழ்வையும் நம்பிக்கையையும் அளித்தது. ஆனால் அன்புள்ளங்களே, இத்திங்களன்று இந்த போராட்டம் சில கசப்பான திருப்பங்களை சந்தித்திருப்பது மனதை வேதனைப்படுத்துகின்றது, பல கேள்விகளை எழுப்புகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, நம்மை சுற்றி நிகழ்வனவற்றிற்கு விளக்கங்கள் தருவதும் அவை குறித்து கேள்விகள் எழுப்புவதும் மனிதர்களாகிய நாம் எப்போதும் பின்பற்றும் செயல்பாடு. அவற்றில் சில சரியாக இருக்கும், வேறு சில குத்துமதிப்பான அல்லது கற்பனை கலந்த விளக்கங்களாக இருக்கும். உலகில் தோன்றும் அனைத்து உயிரினங்களிலும் மனிதர்கள் மட்டுமே மீனிங் மேக்கர்ஸ், அதாவது பொருள் உருவாக்குபவர்கள் என்பது பல அறிஞர்களின் கருத்து. இதையே யூத மத குரு ஹெரால்ட் குஷ்னர் அவர்கள் தான் எழுதியுள்ள த புக் ஆஃப் ஜோப், வென் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு எ குட் பர்சன், அதாவது யோபு நூல், நல்லவர் ஒருவருக்கு பொல்லாதவை நிகழ்ந்தபோது என்ற நூலின் முதல் பிரிவில் குறிப்பிட்டுள்ளார்.
அன்பு இதயங்களே, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நம் தனிப்பட்ட வாழ்வில் நிகழ்வனவற்றையும் உலகில் நிகழ்வனவற்றையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்கின்றோம். நம் குடும்பத்தில் ஒருவருக்கு புற்றுநோய் உருவாகியுள்ளது என்பதை அறிந்ததும் நிலை குலைந்து போகின்றோம். இருப்பினும் விரைவில் அந்த நோய் உருவாக காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் அந்த காரணத்தை நீக்கவும் முயற்சிகள் எடுக்கின்றோம். ஏதோ ஒரு நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்ததும் வேதனைப்படுகின்றோம். அந்த இயற்கை பேரிடர் ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்கின்றோம். நேரடியாக நம்மை பாதிப்பனவற்றிலும் செய்தியாக நம்மை வந்து அடைவனவற்றிலும் காரண காரியங்களை ஆய்வு செய்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அர்த்தம் தருவதால் அந்த நிகழ்வை குறித்து நாம் கொண்டுள்ள அச்சத்தை குறைத்து கொள்ள முயல்கின்றோம். இல்லையென்றால் அந்த அச்சம் நம்மை ஆட்டிப்படைக்கும், செயல் இழக்க செய்துவிடும்.
அன்பு நெஞ்சங்களே, சில வேளைகளில் வாழ்வில் எதிர்பாராத மகிழ்வு உண்டாகும் போது அந்நிகழ்வுகளிலும் அர்த்தம் காண முயல்கின்றோம். நாம் தரும் அர்த்தம், கண்டுபிடிக்கும் காரணம் குருட்டு நம்பிக்கையாக, மூட நம்பிக்கையாக பலருக்கு தெரியலாம். எடுத்துக்காட்டாக, நம் குடும்பத்தில் ஒருவர் பல மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த வேலை அன்று வீடு தேடி வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அது நிகழ்ந்ததற்கு இது காரணம், அது காரணம் என்று பல காரணங்களை கண்டுபிடிக்க முயல்கின்றோம். அன்றைய தேதியின் எண்களை கூட்டினால் வரும் ஒரு குறிப்பிட்ட எண், அன்று காலை நாம் உடுத்தியிருந்த சட்டை, அன்று அதிகாலை நாம் கண் விழித்ததும் நம் கண்ணில் பட்ட முதல் பொருள் அல்லது முதல் நபர் என்று பல காரணங்கள் அந்த நல்ல செய்தியுடன் இணைக்கப்படுகின்றன.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒரு சிலர் வாழ்வில் நிகழும் நல்லவை தீயவை அனைத்திற்கும் பிறந்த நட்சத்திரம், பிறந்த நேரம், ஜாதகம், கைரேகை என்று பல காரணங்களை முன்னிறுத்துவதையும் காணலாம். இவை அனைத்திற்கும் மேலாக உலக நிகழ்வுகள், தனிப்பட்ட வாழ்வு நிகழ்வுகள் அனைத்திலும் இறைவனை நாம் இணைக்க முயல்கின்றோம். குறிப்பாக அந்த நிகழ்வுகள் துயர நிகழ்வுகளாக இருந்தால் அவற்றை இறைவன் தந்த தண்டனை என்று எளிதில் நாம் சுட்டிக்காட்டிவிடுகின்றோம். அன்பு இதயங்களே, நாம் தற்போது சிந்தித்து வரும் ஹெரால்ட் குஷ்னர் அவர்களின் நூலில் ஹெய்ட்டி நாட்டில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். 2010 12 ஹெய்ட்டி நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏறத்தாழ 160,000 பேரின் உயிரை பறித்தது, இன்னும் பல லட்சம் பேரை பெரிதும் பாதித்தது. இந்த நிலநடுக்கத்தை பற்றி பேசிய ஒரு கிறிஸ்துவ போதகர், 200 ஆண்டுகளுக்கு முன் ஹெய்ட்டியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் நாட்டின் விடுதலைக்காக சாத்தானுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டனர் என்றும் அதன் விளைவாகவே இறைவன் அவர்களை தண்டித்தார் என்றும் கூறியதை குஷ்ணர் அவர்கள் தன் நூலில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து குஷ்ணர் அவர்கள் கூறும் எண்ணங்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன.
இத்தகைய விளக்கங்கள் உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்ல, அவை மிக தரக்குறைவான விளக்கங்கள். இத்தகைய விளக்கங்களைக் கொண்டு இந்த போதகர்கள் இறைவனை பாதுகாப்பதாக நினைத்தால் அது முற்றிலும் தவறு. இவ்விதம் போதிக்கப்படும் இறைவன் நம்மை அச்சத்தால் ஆட்டிப் படைக்கலாம், ஆனால் நம் ஆராதனைக்கு உரியவராக இருக்க முடியாது.
அன்பு இதயங்களே, துன்பம் நம்மை சூழும் போது கடவுள் இருக்கிறாரா? அப்படியே அவர் இருந்தால் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்? இப்போது எங்கே மறைந்துவிட்டார் என்ற கேள்விகள் பல மனதில் குவியும். பல சமயங்களில் துன்ப நேரத்தில் நாமே ஒரு சில விடைகளையும் நமக்கு சொல்லிக் கொள்கின்றோம். நமக்கு வந்திருக்கும் துன்பம் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது என்பது அந்த விடைகளில் ஒன்று. அன்பு இதயங்களே, கடவுளிடமிருந்து வரும் துன்பங்களையும் இரு வழிகளில் நாம் புரிந்து கொள்ள முயல்கின்றோம். நாம் செய்த தவறுகளுக்காக கடவுள் இந்த துன்பத்தின் வழியாக நம்மை தண்டிக்கிறார், நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்பது அடிக்கடி நாம் சொல்லும் பதில். அல்லது நமது விசுவாசத்தை சோதிக்கவோ பலப்படுத்தவோ கடவுள் துன்பங்களை தருகிறார் என்பது நாம் சொல்லும் மற்றொரு பதில். துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மை கண்டிக்கிறார் என்பது புதிதான எண்ணங்கள் அல்ல அன்பர்களே. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இத்தகைய எண்ணங்கள் பரவலாக இருந்தன. இதோ ஒரு சில எடுத்துக்காட்டுக்கள்.
இறைவாக்கினர் எசையா பிரிவு 10. ஆண்டவர் கூறுவதாவது, அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோலது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடியது.
தாவீதின் மகனான சாலமோனை தான் எவ்வாறு வழி நடத்துவேன் என்று நாத்தானின் வழியாக இறைவன் பேசுகின்றார்.
சாமுவேல் 2:7. நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கு ஏற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன்.
நீதிமொழிகள் நூலின் ஆசிரியர் கூறும் அறிவுரைகளில் ஒன்று இதோ.
நீதிமொழிகள் நூல் 13. பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார்.
எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. உனது வழியில் எனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ்வு, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா.
அன்பு நெஞ்சங்களே, கடவுள் தண்டிக்கின்றார் என்பதை பல சமயங்களில் வெகு எளிதாக மேலோட்டமாக புரிந்து கொள்கின்றோம். நாமே சரியாக புரிந்து கொள்ளாத அல்லது மேலோட்டமாக புரிந்து கொண்ட எண்ணங்களை பிறருக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லியும் தருகின்றோம். எடுத்துக்காட்டாக, வேகமாக ஓடி கீழே விழுந்து அடிபடும் குழந்தையிடம் சக்தியை மீறி செயல்படுவது ஆபத்து என்று சொல்லித் தருவதற்கு பதிலாக, நான் ஓடாதேன்னு சொன்னேன், நீ கேட்கல, இப்ப பாரு கடவுள் உன்னை கீழே விழ வச்சிட்டார் என்று எளிதாகச் சொல்லிவிடுகின்றோம். இப்படி நாம் சொல்லும்போது அக்குழந்தையின் பிஞ்சு மனதில் எவ்வகையான கடவுளை நாம் புகுத்துகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். குழந்தையை கட்டுப்படுத்த, குழந்தையின் எல்லைகளை சொல்லித்தர நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வெகு எளிதாக கடவுளை அங்கு நுழைப்பதால் ஒரு தவறான கடவுளை குழந்தைக்கு ஊட்டிவிடுகின்றோம்.
இப்படி சிறு காரியங்களில் நாம் நுழைத்துவிடும் கடவுளை சில நேரங்களில் பெரிய விடயங்களிலும் நுழைத்து விடுகின்றோம். கடவுளை பற்றி மக்களிடம் தவறாக எடுத்துச் சொல்லும் போதகர்களைக் கண்டு நான் வருத்தப்பட்டிருக்கின்றேன். சில சமயங்களில் கோபமும் பட்டிருக்கின்றேன். அப்படி எனக்குள் கோபத்தை, வருத்தத்தை உண்டாக்கிய ஒரு நிகழ்ச்சி இதோ.
இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் தொழுநோயாளர்கள் மத்தியில் 20 மேலாக பணிபுரிந்து வந்த கிரஹாம் ஸ்டெயின் என்ற கிறிஸ்துவ போதகரும் அவரது இரு குழந்தைகளும் 1999 ஜனவரியில் இந்து அடிப்படைவாதிகளால் உயிரோடு எரிக்கப்பட்டனர். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரிசாவில் வீசிய ஒரு பெரும் புயல் மற்றும் வெள்ளத்தில் 10,000 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். இவ்விரண்டையும் இணைத்து பேசிய சில அருட்பணியாளர்கள், மத போதகர்கள் ஒரிசாவில் கிறிஸ்தவ போதகரும் அவரது இரு குழந்தைகளும் கொல்லப்பட்ட குற்றத்திற்கு தண்டனையாக பெரியதொரு புயலையும் வெள்ளத்தையும் இறைவன் அனுப்பினார் என்று கடவுள் மேல் பழி சுமத்தினர்.
எனது அருமை அன்புள்ளங்களை, துன்பத்தையும் இறைவனையும் இணைத்து நாம் மேற்கொள்ளும் சிந்தனைகளில் மிக அதிகமான நெருடல்களை உருவாக்கும் ஒரு கேள்வி, மாசற்றவர்கள் நல்லவர்கள் ஏன் துன்புற வேண்டும் என்ற கேள்வி. விவிலியத்தில் இந்த கேள்வி பல நூல்களில் பல வடிவங்களில் எழுப்பப்பட்டுள்ளது. அவற்றில் யோபு நூல் இந்த கேள்வியை மிக ஆழமாக சிந்திக்க வழிவகுக்கின்றது. அன்பு இதயங்களே, 42 பிரிவுகளை கொண்ட இந்த நூலில் யோபு, அவரது மனைவி, நண்பர்கள், இறுதியாக இறைவன் என்று பலரும் பங்கேற்கும் ஓர் உரையாடல் 40 பிரிவுகளில் கூறப்பட்டுள்ளது. விவிலியத்தில் அதிக சவால்கள் நிறைந்தது யோபு நூல் என்று ஹெரால் குஷ்னர் அவர்கள் குறிப்பிடும் இந்த நூலில் நமது தேடல் பயணம் தொடர்கின்றது.
எனது பலமும் பலனும் நீயே இறைவா, எனது நெஞ்சில் நண்பன் நீயே தலைவா, எனது துயரம் எனது அழகு எனது சுமைகள் மாற்றும் உன்னை எனது தோழனாக கொண்டே தலைவா, எனது ஜீவனாக எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா, உனது வழியில் எனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ்வு, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா, எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது
இன்றைய நம் விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.